இயேசுக்குள் மிகவும் அருமையாக கருதப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம் அனைவருக்கும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய சமாதானமும் பெருகடவது என்ற நல்வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தேவன் நமக்கு பாராட்டுகிற மட்டெல்லா கிருபிக்காக கர்த்தர் மூலமாக நம் நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நம்ம இந்த இசைக்கியலினுடைய புத்தகத்தில் நம்ம 2 அதிகாரத்தை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். சென்ற வாரம் நம்ம பார்த்த விஷயங்களை திரும்பி பார்க்கும்போது அந்த இசைக்கியல் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமாக இருக்கிறாருன்னு பார்த்தோம். அப்போ அந்த இசைக்கியலுடைய தீர்க்க தரிசனம் அவர் எழுதி வச்சது அதெல்லாமே அங்க நிழல்ல அந்த பாபிலோன் சிறையிருப்புள்ள இருந்தபோது சில ஜனங்களுக்காக எழுதின மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் அதெல்லாமே அந்த காலத்தில் எதுவுமே நடக்கல. அந்த தரிசனங்கள் எல்லாமே இந்த இயேசு கிறிஸ்துவ 2 பிரசன காலத்துல மகா உத்தரவு காலத்துல பர்டிகுலரா நடக்கிற விஷயம் அப்படிங்கறதுல நம்ம பார்த்தோம். அப்ப அதுவும் கூட எப்படி அந்த தரிசனம் எப்படி கிடைச்சது, தரிசனம் 2 விதமாக தரிசனம் வந்துச்சு. முதலாவது தரிசனம் வந்து 4 ஜீவன்களா வெளிப்பட்டுச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு இருக்கும்போதே 2வது தரிசனம் வெளிப்பட்டுச்சு. அது 4 முகமுள்ள சக்கரங்கள் வெளிப்பட்டுச்சு. அப்ப அது வந்து 4 ஜீவன்கள் வந்து கர்த்தருடைய பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த 4 சக்கரங்கள் வந்து தேவனுடைய அந்த தேவ திட்டத்தில் வைத்திருக்கின்ற காலங்களும் வேலைகளும், டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ் ஆஃப் த டிவைன் பிளான் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த ரெண்டுமே என்னது ஒன்னு சேர்ந்துதான் செயல்படுது அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ தேவனுடைய குணாதிசயங்கள் இல்லாம தேவனுடைய அறிவு இல்லை அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா நம்ம பார்த்தோம். அப்ப நம்ம இது வந்து அப்ப அது கூட நம்முடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கேட்டு வர்றோம். தேவனுடைய தெய்வீக திட்டங்களை கேட்டு வரும்போது அந்த தெய்வீக திட்டங்களுக்குள்ளார என்ன இருக்குது, குணாதிசயங்கள் இருக்குது. அப்ப திட்டங்களை கேட்க ஆரம்பிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த குணாதிசயம் நமக்குள்ளத வளரணும். அப்ப அறிவு மட்டும் வந்துச்சு குணாதிசயம் வரலன்னா அதனால பிரயோஜனம் இல்லை, அது வந்து டேஞ்சரஸா இருக்கும் அப்படின்னு. அப்ப அது கூட நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்து தலை பெருசு பெருசா இருந்து மூணா அவனுக்கு வந்து அந்த ஆசாரியனுக்கு ஆசாரியின் வேலையை அவங்க பேருக்கு தேவன் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அந்த மாதிரி உள்ள ஊனம் உள்ளவங்களாக கருதப்படுறாங்க. அப்ப அதனால ரெண்டுமே இருக்கணும், குணாதிசயம் அந்த அறிவு ரெண்டுமே சேர்ந்து அந்த தொடர்ச்சி அந்த வளர்ச்சி சீராக வளர வேணும். அதுதான் இந்த காலத்துல அந்த இசைக்கியலுக்கு அடையாளமாக இருக்கிற சபை வகுப்பாரு தேவன் நாங்க எதிர்பார்க்கிற விஷயம் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம அங்க பார்த்தோம். அப்ப அதே மாதிரி நமக்கும் வந்த அந்த உடன்படிக்கை தேவன் அங்க ஏற்படுத்திருக்காரு. அந்த உடன்படிக்கையின்படி தேவன் நமக்கு அந்த நம்பிக்கையாக இருந்து இப்ப நமக்குள்ளார விசுவாச கிரியை துவங்கினவர் முடிக்க வல்லவரா இருக்காரு. அப்ப அந்த முடிக்க வல்லவரா இருக்காரு அப்படிங்கும் போது நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்முடைய சுயம் சுத்தமா மறித்து அந்த இடத்துல தேவ சித்தம் வந்து அங்க முழுமையாக வச்சு நம்ம செயல்படும் போது அந்த பரிபூர்ண மகிமைக்குள்ளார போகலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுவும் கூட அந்த 28வது வசனத்துல தான் அதுல நம்ம பார்த்தோம். இதுதான் கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனம் அப்படிங்கிறது கூட பார்த்தோம். அதுதான் இதே வசனம் தான் 1 யோவான் 3:2 பார்க்கும்போது அவர் வெளிப்படும் போது அவர் இருக்க வண்ணமாவே அவரை தரிசிக்கும் யார் தரிசிக்காங்களோ அவருக்கு ஒப்பாக இருப்பாங்க. அப்பதான் அந்த மகிமையின் தரிசனம் அது என்னன்னா சத்தியம் குணாதிசயம் அதோடு கூட தேவனுடைய தெய்வீக திட்டம் ரெண்டு சேர்ந்துதான் அந்த மகிமையின் தரிசனமாக அது கர்த்தருடைய சாயலாக அது இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அப்ப அதுக்கு தொடர்ச்சியாக 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு தரிசனங்கள்லாம் பாக்குறாரு. பார்த்து முடிச்சுட்டு அவர் ஒரு பலகீனம் ஆயிறாரு, மன இசைக்கியல் ஒரு பலகீனத்துக்குள்ள போறாரு. அப்ப பலகீனம் ஆகிற நேரத்துல அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அவர்கிட்ட 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நீ அவர் வந்து மனுபுத்திரனேன்னு கூப்பிடுறாரு. மனுபுத்திரனே உன் கால் ஒன்று நில்லு, உன் கால் ஒன்று நில்லு, அப்புறம் நானும் உன்கிட்ட பேசுறேன். ஃபர்ஸ்ட் நீ கால் ஒன்று நில்லு, அதுக்கு பின்னாடி நான் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு. அப்ப அவர் கால் ஒன்று நிக்கிறதுனா என்ன அப்படின்னா அவருடைய பலத்துல அவரு நிக்கதில்ல. 2வது வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கு, இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை கால் ஒன்று நிற்கும்படி செய்தது. அப்ப தேவ ஆவி அவருக்குள்ள வந்து அப்ப அதனால அவர் வந்து கால் ஒன்று நின்னாரு. கால் ஒன்று நின்ன பிற்பாடு அப்பொழுது தேவன் வந்து அவரோட பேசினாரு அப்படிங்கறத அங்க இந்த இசைக்கு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல பாக்குறோம். சரி, ஏன் அந்த மனுபுத்திரன் அப்படின்ட்டு அங்க கூப்பிடுறாரு? அப்ப அந்த மனுபுத்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அப்படி என்ன, மனுபுத்திரன் அப்படின்னு சொன்னாவே ஆதாமனுடைய சந்ததி அப்படிங்கிற வார்த்தை. அப்ப மனுபுத்திரனே அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு தாழ்ச்சிக்கு அடையாளமா இருக்கு, ஒரு தாழ்ச்சிக்கு அடையாளம். நம்ம ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாவிகள் அப்படிங்கிற அந்த மனுபுத்திரனே அப்படின்னு சொல்லும் போது அது தாழ்ச்சிக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு பெரிய தரிசனத்தை அங்க வெளிப்படுத்திருக்காரு, இன்னும் வெளிப்படுத்த போறாரு. அப்ப இவரு வந்து தன்னை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு ஒரு தாழ்ச்சி இவரு கத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த மனுபுத்திரனே அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லி அங்க கூப்பிடுறாரு. அதான் அந்த தரிசனத்தை அவர் பாக்குறாரு, அது பெரிய பாக்கியம், ஒரு பெரிய பிரிவிலேஜ் தான். ஆனா இருந்தாலும் அந்த ஒரு தரிசனத்தின் முடிவாக அவரு வந்து அவர் மனம் மேட்டிமாயிடக்கூடாது. இவ்வளவு தரிசனம் வாங்கிட்டோம், அப்ப இவ்வளவு ஒரு மகிமையை நம்ம கண்டுட்டோம், அதன் மூலமாக தன்னை உயர்த்தி கொள்ளாதபடிக்கு அவரை வந்து அவரை காத்துக் கொள்றதுக்காக அங்க கர்த்தரங்க நினை போட்டார். உன்னுடைய பலத்தில் இல்ல, நான் என்னோட பலத்தை என்னோட ஆவி கொடுத்துதான் உன்னை நான் காலுண்டி நிக்க செய்யறேன் அப்படின்ட்டு அங்க சொல்லிட்டு தான் அடுத்த காரியங்களை சொல்றாரு. அப்போ இந்த இந்த தரிசனங்கள் அப்ப நம்ம பாக்குறோம். இந்த எசேக்கியல் தரிசனம் சொல்லும் போது எசேக்கியலுக்கு எப்படி தரிசனம் அங்க வெளிப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரிதான் இந்த ஏழாம் தூதனுக்கு அங்க கர்த்தர் மூலமாக விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து மூலமாக யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இல்லைங்களா. அப்ப அந்த யோவான் அப்படிங்கறது வந்து யாருக்கு அடையாளமாக இருக்கிறாங்க, சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. அப்ப யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல யோவானுக்கு அங்க வெளிப்பட்டுச்சு அதே தரிசனங்கள் சகோதரர் ரசலுக்கு ஆரம்ப காலத்துல, அந்த ஏழாம் சபையினுடைய ஆரம்ப காலத்துல அது வெளிப்படுத்தப்பட்டு பின்னாடி வசனங்களும் கூட அதுக்கு நிறைய பொருத்தமான வார்த்தைகள் வருது. அப்ப அப்படி வந்து எசேக்கியல் கண்ட தரிசனம் இங்க வந்து சகோதரர் ரசல் கண்ட தரிசனம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப முதலாம் அதிகாரத்துல பார்த்தோம், அதற்கு தேவனுடைய குணாதிசயங்கள் வரும்போது தேவனுடைய தெய்வீக திட்டம்னு வருகிறதுங்கிறது அது லிட்டரலா பார்த்தாரு. ஆனா இவரை வந்து ஆக்சுவலா அந்த தேவன் தெய்வீக திட்டம் என்ன அப்படிங்கறத இவருக்கு வெளிப்படுத்தி அவர் நிழல்ல பார்த்தாரு. இவர் வந்து முழுமையாக தேவனுக்கு அந்த தேவன் வந்து தரிசனத்தை மூத்த சகோதருக்கு அங்க கொடுத்தார். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்க காலங்கள் வேலைகள் எல்லா விஷயங்களையுமே தேவன் அங்க சகோதர் மூலமாக வெளிப்படுத்தினார். அப்ப அப்போ ஏற்பட்ட ஒரு அந்த ஒரு தரிசனங்களை நாம பார்த்து வரோம். அதான் நமக்கு இந்த காலத்துல உண்டான ஒரு பெரிய விசேஷமாக இருக்கு. அப்ப இந்த மாதிரி தரிசனங்கள் எல்லாமே பார்த்துட்டு இது என்ன சொல்றாரு அங்க எசேக்கியலுக்கு, நீ போய் அங்க இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட நீ போய் சொல்லு அப்படின்ட்டு சொல்றதை மாதிரி நம்ம பாடுறோம். அப்போ அது கூட இன்னொரு வருஷத்துல இந்த முதலாம் ரெண்டாம் வசனத்துக்கு ஒரு சில வசனங்களை பார்த்து மூன்றாம் வசனத்துக்கு போலாம். அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அங்க கேட்டு இந்த காலூன்றி அங்க நிக்கிறாரு. அப்ப காலூன்றி நின்று மகிமையின் தரிசனம் தரப்பட்டதன் மூலமாக கனப்படுத்தப்பட்டார். அது அதுல வந்து தானியேல் யோபு நோவா போன்ற அந்த நீதிமான்கள் இருந்து அவங்க வந்து தங்களுடைய நீதியினால எப்படி தங்களுடைய ஆத்மாக்களை அங்க ரசித்துக் கொள்வாங்களோ அப்ப அதே மாதிரி தான் இந்த காலத்துல அங்க நாம் பெறுகின்ற அந்த தரிசனங்கள், அந்த தரிசனங்கள்ல நாம நினைச்சிருந்து அந்த நீதியை நம்ம காத்துக் கொள்ளும்பொழுதுதான் நாம் இந்த காலத்துல சபையின் சபையாராக அந்த அழைக்கப்பட்டு தரிசனங்களை பார்த்து வருகிற நாமும் அங்க ரசிக்கப்படுவோம் அப்படிங்கிறது அங்க மூத்த சகோதரர் அங்க சொல்றாரு. அப்ப அதுலயும் கூட விசேஷமா இந்த காலத்துல சொல்லப்படுகிற அந்த மூன்று நீதிமான்கள் தானியேல் யோபு நோவா. அப்ப இந்த மூன்று நீதிமான்கள் இந்த காலத்துல பர்டிகுலரா சொல்லும்போது இந்த இசைக்கில் பின்னால அவங்க சொல்லுவார். அப்ப இந்த காலத்துல இந்த பர்டிகுலரான இந்த காலத்துல மகா உத்தரவு காலத்துல இந்த மூன்று கேரக்டர் வந்து உள்ள ஒவ்வொருத்தையும் அது இருக்கணும். அந்த தானியேலுடைய கேரக்டர், யோபனுடைய கேரக்டர், நோவாவுடைய கேரக்டர், அந்த மூன்று நீதிமான்கள் இருப்பாங்க. இவர்கள் தங்களுடைய நீதினாலே தங்களுடைய ஆத்துமாக்களை மட்டும்தான் தங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்வாங்க. இவருடைய குமாரர் குமாரத்தினுடைய ஆத்மாக்களையும் கூட இவங்களால காத்துக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு அங்க அங்க சொல்லப்பட்டு. அப்ப தானியேல் கிட்ட என்ன விசேஷம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அவரு அதற்கு ஞானவான், ஞானம் அவருக்கு ஏராளமாக கொடுக்கப்படுது. அப்பதான் அந்த மகாபுத்திர காலத்துலையும் கூட நீங்க பாக்குறாரு. தானியேல் 12:1 வசனங்களும் நம்ம படிக்கலாம்.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழுபவார். யாகுரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
அப்ப அங்க சொல்லும் போது அங்க கர்த்தருடைய இரண்டாம் வருகை, அங்க மகா உத்தரவு காலம், இந்த தரிசனங்கள் எல்லாமே அப்பவே பார்த்தார். தானியேல் வந்து அப்பவே அங்க அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அப்ப அது இல்லாம இன்னும் கூட நிறைய தரிசனங்கள் எல்லாமே அங்க தேவன் காமிக்கிறாரு. சபையினுடைய காரியம் 10 நீங்க அதிலேயே பாத்தீங்கன்னா, நீங்க சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு உடமிடப்பட்டவர்களாக விளங்குவாங்க, துன்மார்க்கோ துன்மார்க்குமாய் நடப்பாங்க, துன்மார்க்கள் ஒருவனும் உணர்றான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அவர் அந்த எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு ஆண்டு இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நீ உன்னோட உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நீ எழுதி வச்சுரு, அப்ப நீ போய் இழைப்பாரு அப்படின்ட்டு அங்க சொல்ற விஷயத்தை நம்ம பாக்கிறோம். அப்ப தானியல் கிட்ட இருக்கிற அந்த ஞானம், இந்த காலத்துல அந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அந்த தேவ திட்டத்தை தரிசனமா பார்த்துட்டு வரோம், தேவனுடைய குணலட்சங்களை அதுக்குள்ள நம்ம கண்டு வர்றோம். அப்ப இதுல வந்து அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப சத்தியத்தினுடைய அந்த ஞானம், அந்த பால ஆகாரத்திலிருந்து பலமான ஆகாரத்துல நம்ம போகணும், அந்த ஞானம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அடுத்தது யோபு பார்க்கும்போது, யோபு கிட்ட இருந்து பொறுமையை நம்ம கத்துக்கிறோம். அப்ப என்ன பிரச்சனை வந்தாலும் எது அனைத்துமே நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமையில நம்ம அந்த பொறுமையோடு இருந்து, ஏன்னா தேவன் தான் நமக்குள்ள கிரியை செய்யறார். அப்ப நம்ம வந்து சுயமாக எந்த விஷயத்தையும் நம்ம பார்த்து எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த குறுகலான வழியில நம்ம வெறுமையாக காத்திருந்து அப்ப தேவன் நமக்குள்ளார அந்த கிரியை செய்து அங்க நம்ம மகிமை கொண்டு போற விஷயம் தான் நமக்குள்ள நடக்கிறது. அதனால நம்ம வந்து நிதானமாக பொறுமையோட நம்ம அந்த கற்றுக் கொடுத்த ஞானத்துல நம்ம வந்து அந்த கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள அந்த அந்த பலியின் ஜீவியத்துல நம்ம உண்மையா இருந்து பொறுமையாக நம்ம நடக்க வேண்டியவங்களாக இருக்கலாம். அந்த ஒரு கேரக்டர் நமக்குள்ள ரொம்ப கண்டிப்பா வேணும். அதே மாதிரி நோவா, அவரு நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய, அப்ப நீதியை பிரசங்கித்தா அதோட நீதியை அவர் காத்து கொண்டார். கர்த்தர் சொல்ற மாதிரி அவரு கேட்டு நடந்து அப்ப நீதியை பிரசங்கித்தார். 120 அங்க பிரசங்கித்தாரு. அதே மாதிரி அந்த நீதியை தான் காத்துக்கொண்டு அந்த முதலாம் உலகத்திலிருந்து இரண்டாம் உலகத்துக்கு வந்தார். அப்ப அதே மாதிரி நாமும் இந்த இரண்டாம் உலகத்திலிருந்து மூன்றாம் உலகத்துக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு அங்க நம்ம அங்க போகணும்னா அந்த நீதியை நம்ம வாயிலும் பிரசங்கிக்கணும், அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்ப இந்த மூன்று விஷயங்கள், அந்த பொறுமை, ஞானம், நீதி, மூன்றும் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு இந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அப்படி யார் யார் காத்துக்கொள்றாங்களா அவங்கவுங்களுடைய ஆத்மாவே அவங்கவுங்களுதான் காத்துக்கொள்ள முடியும். அப்ப ஒன்னா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், சொந்த மனைவியா இருக்கலாம், சொந்த குழந்தைகளா இருக்கலாம். என்னுடைய ஞானத்தினாலயோ என்னுடைய நான் கரெக்டா நீதிமான நடந்தேன்னா என்னுடைய குழந்தைகளோ என்னுடைய மனைவியோ நான் காப்பாற்ற முடியும். அவங்கவுங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டியங்களாக, ரஜித்தின் ஓட்டத்தை ஓட வேண்டியங்களாக இருக்கலாம். அப்ப அந்த ஒரு நிலைமையில தான் நமக்கு இப்போது தரிசனம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்ப இதுல வந்து இந்த ஒரு விஷயங்கள் நம்ம வளர வேண்டியங்களாக இருக்கும். அப்போ இந்த ஒரு நிலைமையில இப்ப தானியலுக்கும் இசைக்கியலுக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது கூட, இதுல தானியல் பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜாவுடைய அரண்மனையிலேயே வாழ்ந்தவர். ஆனா எசேக்கியல் நீங்க பாத்தீங்கன்னா அவரு சாதாரண இஸ்ரேல் ஜனங்கள் சிறையிருப்புல வர்றாங்க. இவரும் ஒரு சிறையிருப்புக்குள்ளதான் இவருமே இருக்கிறார். அப்ப நம்ம இந்த காலத்துல இருக்கிற அந்த சபையின் ஜனங்களுக்கு எசேக்கியல் ஒரு ஆக்டா அங்க பொருந்தி வர்றாரு. ஏன்னா நாமும் சிறையிருப்புக்குள்ள இருக்கோம். அங்க இந்த பாபிலோனுடைய சிறையிருப்பு, பாபிலோன் அந்த குழப்பங்கள் மத்தியில பாபிலோன்ங்கிறது நமக்கு இந்த பெயர் சபைகளுடைய அந்த ஒரு நிலைமையில அங்க குழப்பங்கள் மத்தியில் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம தரிசனங்களை எப்படி எசேக்கியல் அங்க அந்த சிறையிருப்புக்குள்ளார பாபிலோன்ல இருந்த ஜனங்கள் மத்தியில அவர் அந்த தரிசனங்களை காட்டி பெற்றுக்கொண்டாரோ, அதே மாதிரி இந்த ஒரு குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில நாமும் அந்த தரிசனங்களை நம்ம பெற்று வரோம். அப்ப அதனால இந்த ஒரு எசேக்கியல் இப்ப இந்த காலத்து சபையின் ஜனங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு நிழலாக அங்க இருக்கிறாரு. அதனால தானியல் பார்க்கும்போது அவரு அங்க ராஜா ஒரு அதிகாரத்துக்குள்ளார இருந்தாரு. ஆனா எசேக்கியல் தான் நமக்கு இந்த காலத்துல ஒரு ஆப்டா அது பொருந்தக்கூடியவராக இருக்கார். அப்ப இந்த ஒரு நிலைமையில அந்த எசேக்கியலுக்கு தேவனுடைய ஆவி அவருக்குள்ளார வந்து, அப்ப நீ கால் ஊன்று நில் அப்படின்ட்டு அங்க பேசு. அப்ப அது என்னன்னா அந்த பரிசுத்தாவி, அந்த தேவனுடைய ஆவிங்கிறது பரிசுத்தாவி. பரிசுத்தாவி வந்து எசேக்கியலை அங்க பலப்படுத்தியது அப்படிங்கறத அந்த இரண்டாம் வசனத்துல அங்க நம்ம இரண்டாம் வசனம் ஒரு தடவை படிக்கணும்.
இப்படி அவர் என்னோட பேசும் போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன்.
அப்போ அவர் என்னோட பேசுகிறதை அப்பொழுதுதான் அந்த ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் அப்புறம் பேசுறாரு. அப்ப பலப்படுத்தும் போது அந்த தேவனுடைய அந்த பலம் இவருக்கு ஊட்டப்படுது. அப்படி ஊட்டப்பட்ட பிற்பாடுதான் அவருக்கு தேவனுடைய ரகசியங்கள் அந்த தரிசனங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்படுது. அதே மாதிரிதான் நமக்கும் கூட அந்த பரிசுத்தாவி நமக்கு கொடுக்கப்பட்ட பிற்பாடு இருதயம் இந்த நேர்மையும் உண்மையுமான இருதயம் நம்ம காமிக்கும் போதுதான் அப்போ அந்த தேவனுடைய அந்த நோக்கம் நமக்குள்ள பலப்படுத்தப்படுது. அது ரெண்டு விஷயம் நமக்கு நடக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பரிசுத்தாவியின் மூலமாக நம்ம திடப்படுத்தப்படுறோம். நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு தேவன் நமக்கு நம்முடைய அந்த தாவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அதையும் செய்ய கொடுக்குறாரு. நம்ம பரிசுத்தாவில நம்ம திடப்படுத்தி நிக்க செய்யறாரு. அதுக்கு பின்னாடி நம்ம அந்த இருதயத்தை அந்த நேர்மை உண்மையான இருதயத்தை நம்ம காமிக்கும் போது அப்பதான் அந்த அந்த தேவனுடைய நோக்கத்தை நமக்குள்ள கொடுத்து பலப்படுத்துறாரு. அந்த தேவன் என்ன அந்த நோக்கத்தை நம்ம கொடுத்து அந்த நோக்கத்தின் வழியில நம்மை அங்க கொண்டு போகிறாரு என்று அங்க நம்ம பாக்குறோம். அதுதான் அந்த முதல் ரெண்டு வசனங்கள்ல நம்ம அங்க பாக்குறோம். ஆனா இப்படியாக அந்த பரிசுத்தாவி நமக்கு இந்த காலத்துல சத்தியமாக நமக்கு சத்திய வசனங்கள் மூலமாக நமக்கு பொழியப்பட்டு வருது. அந்த பெற்றுக்கொள்கிற அந்த ஒரு அந்த சத்திய ஆவி நம்ம திடப்படுத்துகிறது. அப்படின்னா ஃபுட்டா நமக்கு நம்ம அது நம்ம அனுதினமும் நம்ம வாங்கணும். அந்தந்த ஃபுட்டு நம்ம அனுதினமும் நம்ம உட்கொள்ளும் போது அதுதான் நம்ம பலப்படுத்தி திடப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து அந்த தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் செய்யறதுக்கு நம்ம வளர்த்து கொண்டு போகுது. ஆரம்பத்தில் முடியாது, கொஞ்சமாக கொஞ்சமாக தான் அந்த தேவனுடைய அந்த நோக்கத்தையும் திட்டங்களையும் எல்லாமே கொஞ்சமாக தான் உணர முடியும். அப்ப ஆதியில வந்து எல்லாமே ஒரு மாயம் தெரியும். ஆனா கொஞ்சமா தான் வந்து அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ள வளர்ந்து அந்த தேவனுடைய அந்த சித்தத்தை நம்ம உணர்ந்து கொள்றதுக்கும் அது ஒரு சில காலமே பிடிக்கலாம், ஒரு சில வருஷங்களே நமக்கு பிடிக்கலாம். அப்போ அது அவங்கவுங்களுடைய இது. ஒரு சிலருக்கு வந்து முழுமையாக வெளிப்படுத்தவும் பண்ணலாம். ஆனா கிராஜுவலா தான் வளர்றதுதான் எல்லாருக்குமே நல்லது. அந்த கிராஜுவலா வரும்பொழுதுதான் அந்த ஏன்னா தேவனுடைய அந்த ஒரு அந்த பரிபூர்ணமான மகிமை நமக்குள்ளார வாங்குறது வந்து கிராஜுவலா தான் நமக்குள்ளார நடக்க வேண்டிய விஷயமாக இருக்கு. அடுத்தது மூன்றாம் வசனம் படிக்கலாம். எசேக்கியேல் 2.
அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள்.
அப்ப இங்க இந்த மாதிரி இந்த தரிசனங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு எசேக்கியேல் என்ன சொல்ற, நீ போய் அந்த இஸ்ரேல் புத்திரர்ல போய் சொல்லு அப்படின்னு சொல்றத அங்க நம்ம பாக்குறோம். அப்ப இதை வந்து அந்த எசேக்கியேல் இஸ்ரேல் புத்திரர்ல சொல்றாரு. இதை நம்ம வந்து நிஜத்துல நம்ம பார்க்கும்போது அங்க மூத்த சகோதரர் மூலமாக வெளிக்கப்பட்ட அந்த சத்தியம் அங்க பாபிலோனுக்கு இல்லைங்களா, அந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த பெயர் சபைகளுக்கு அந்த இஸ்ரேலுக்கு நிஜம் யாராக்கா பெயர் சபைகள் அங்க சொல்லலாம். அப்ப அந்த பெயர் சபைகளுக்கு அந்த சத்தியம் அங்க வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப அவங்க எப்படி இருக்காங்களாமா, எப்படி அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் அந்த கலகக்காரர் அது கலகக்கார ஜாதி அப்படின்ட்டு அங்க சொல்றாரு இஸ்ரேல் புத்திரர். அப்ப அதே மாதிரிதான் இந்த மூத்த சகோதரன் மூலமாக அந்த சத்தியம் வெளிப்படும் போது இந்த சபைகள் எப்படி அது எல்லாமே அந்த பாபிலோனும் அவள் குமாரத்து எல்லாமே இவங்களும் கலகக்காரர் மாதிரி தான் இருந்தாங்க. ஏன்னா ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு போயிட்டாங்க, எல்லாமே பூமிக்குரியதாக மாத்திட்டாங்க. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த நீதிகளை தேடாம செய்யாம இவங்க தங்களுடைய சுயநீதிகளை ஏற்படுத்துறாங்க. எல்லாம் அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாமே பூமிக்குரிய விஷயங்களாக மாத்திட்டாங்க. அப்ப அதுதான் அந்த கலகக்கார ஜாதியாக இந்த கிறிஸ்தவ மண்டலம் மாறிடுச்சு. அப்ப இவங்களுக்கு நீ போய் சொல்லு அப்படின்ட்டு அங்க சொல்லுது. இதுல வந்து அந்த கலகக்கார ஜாதி அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தையினுடைய அந்த ஹீப்ரூ வேர்டு அது கோயிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த GOYIM அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த வார்த்தைய புறஜாதியார சிறுமைப்படுத்துறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுவாங்க. புறஜாதியாரை சிறுமைப்படுத்துறதுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் சொல்ற வார்த்தை. இது இப்ப இந்த வார்த்தையை யாருக்கே சொல்றாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கே திரும்பி அங்க சொல்ல வேண்டியதாக போச்சு. அப்ப அந்த கோயிம்ங்கிற வார்த்தையை அது பன்மையில சொல்லப்பட்டது. அப்ப பன்மை அப்படின்னு சொல்லும் போது அந்த இஸ்ரேல்ல ரெண்டு வீட்டார் இருக்காங்க, அந்த பத்து கோத்திரம் ரெண்டு கோத்திரம். அதனால அந்த ரெண்டு வீட்டாரையும் சேர்த்துதான் அந்த வார்த்தை கலகக்கார ஜாதி அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அதனால அந்த இஸ்ரேல் ஜன அந்த பத்து கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரமே வழி விலகி போனாங்க, யூதா கோத்திரம் கூட வழி விலகி போயிட்டாங்க அப்படிங்கறதுதான் அந்த பன்மையில சொல்லப்பட்டு. அதனால அந்த ரெண்டு கோத்திரம் சேர்ந்தா சிறையிருப்புல போனாங்க, வெறும் இஸ்ரேல் அந்த பத்து கோத்திரம் மட்டும் இல்லை, அந்த யூதா கோத்திரம் சேர்ந்து தான் அங்க பாபிலோனுக்கு அந்த 70 வருஷம் சிறையப்பிள்ளை பிடிக்கப்பட்டு போனாங்க அப்படின்ட்டு அங்க பாக்குறோம். அதே மாதிரி இந்த கோயும் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, இன்னொரு அர்த்தம், கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்கிறார் அப்படின்ற அங்க வார்த்தை. அப்ப கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்கிறார் என்று அங்க அவங்க சொல்லும்போது, அவர் வந்து கழகம் அங்க மீறுதல் செஞ்சு அவர் கர்த்தரை விட்டு வழி விலகி போறாங்க. அப்ப கர்த்தருக்கு எதிராக இருக்காங்க. அப்ப கர்த்தருக்கு எதிராக இருக்கிறதுனாலதான் அங்க எசேக்கியேல் மூலமாக அவங்கள கடிந்து கொள்றாரு. அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒரு புரஜாதியாரு போல அங்க இஸ்ரேல் ஜனங்களை அங்க பேசுறாரு அப்படிங்கறது அங்க நம்ம அங்க பாக்கணும். அப்ப இது வந்து இந்த ஒரு கடைசி காலங்கள்ல இதுல வந்து சபையிலையும் கூட ஒரு சில இந்துவனுடைய ஆன்டிடைப் நிறைவேறக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப சபையில வந்து இப்ப இந்த கடைசி காலங்கள்ல முழு வெளிச்சத்தை வாங்குறோம். இந்த ஆறு காலகட்ட சபைங்களுடைய நிலைமை வேற. ஆறு காலகட்ட சபைகள்ல வெளிச்சம் கொஞ்சம் தான் கிடைக்குது. அப்போ தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காரு ஆர்சி டிஎஸ்ஐ அவருடைய குமார்த்தியர் அப்படின்னு தனியா ஒரு அமைப்பே காமிக்கிறார். ஆனா இந்த காலகட்ட கடைசி காலங்கள் இருக்கிற இந்த சபை நமக்கு வந்து விசேஷமா முழு வெளிச்சத்தை வாங்குறோம். அப்ப முழு வெளிச்சத்தை வாங்கின பிற்பாடு நம்ம வந்து எப்படி கலகக்காரரா நம்ம மாறுறோம் இந்த ஒரு சபை? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அங்க பெயர் சபைகளுக்கே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுல நமக்கு ஒரு பாடமே இல்லாம போயிடும். இந்த காலத்துல முழு வெளிச்சத்தை நம்ம வாங்கிட்டோம். இதுல வந்து எந்த விதமான வித்தியாசம் தேவன் அங்க காமிக்கிறதுல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வெளிப்படுத்திடுறாரு. அப்ப வெளிப்படுத்தின பிற்பாடு எப்படி நம்ம அந்த பாபிலோனுக்கு சிறையிருப்பு மறுபடியும் சிறையிருப்புக்குள்ள போறோம்? சிறையிருப்புக்குள்ளார எப்படி போறோம்னா, அங்க நம்ம அந்த பெற்றுக்கொண்ட அறிவின் நிமித்தமா அறிவை நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜீவ பலிக்குள்ளார நம்ம கொண்டு வரலாம். அப்ப ஜீவ பலி அந்த பலியினால் உடன்படிக்கை செய்த சகோதரர்களை ஒன்று சேர்த்துன்னு சொல்றாருல, அந்த அந்த பலியின் ஜீவியத்துல நம்ம உண்மையா இல்லைனா அப்ப நம்ம என்ன ஆகிடும்? கலகக்காரராக அங்க மாறிடுறோம் அப்படிங்கறத பார்க்கணும். நம்ம சத்தியங்களை அறிந்த பிற்பாடு அந்த இந்த உலகத்தின் உலகத்துக்கு அடுத்த விஷயங்களை நம்ம புறம்பாக்கலைனா அப்ப நமக்குள்ளத கழகம் வந்து நமக்குள்ளத இருக்குது. கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக நமக்கு அந்த மீறுதல் செய்கிறவர்களாக நம்ம இருக்க வரும். அப்பனால நம்ம அனுதின ஜீவிதத்துல நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அதுதான் அங்க சொல்றாரு, அந்த கலகக்காரர்கிட்ட நீ போய் பேசு அப்படின்ட்டு அங்க எசேக்கியேல் கிட்ட சொல்லி அங்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட போய் பேச சொல்றாரு. அப்ப அதை அங்க ஆன்டி டேபிள் பார்க்கும்போது அங்க மூத்த சகோதரர் மூலமாக கொடுக்கப்பட்ட சத்தியங்கள் ரெண்டு விதத்துல பேசுது. ஒன்னு வந்து பெயர் சபைகளுக்கும் பேசுது, அதே மாதிரி உண்மை சபைக்கும் அங்க பேசுகிறதாக நம்ம பார்க்கணும். அடுத்தது நான்காம் வசனத்துக்குள்ள போடுறோம்.
அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர், அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன், கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு.
அப்போ அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்களாமா, கடின முகமும் முரட்டாட்ட இருதயம் உள்ள புத்திரராக இருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் உன்னை அனுப்புறேன், அப்ப கர்த்தராகிய ஆண்டவர் இன்னென்னதை உரைக்கிறார்ன்ட்டு நீ அவங்க கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டு அவங்க சொல்ல. அப்போ அந்த இஸ்ரேலர்கள் தீமை நடிஞ்சிருக்காங்க, நேர்மையாகவே எதிர்க்காங்க. அந்த எசேக்கியல வந்து நேர்மையாகவே எதிர்க்காங்க. ஆனா இருந்தாலும் எசேக்கியல் என்ன சொல்றாருன்னா, நீ போய் அவங்க எதிர்த்தாலும் சரி, நீ வந்து நேர்மையாக அவர்கிட்ட போய் நான் சொல்ற விஷயங்களை சொல்லு அப்படின்ட்டு அவங்க சொல்ல. அப்ப எசேக்கியல் இந்த இடத்துல அந்த அந்த கடினத்தன்மைகளை நேரடியாகவும் அவர் பேஸ் பண்ணி ஆகணும், அவங்களோட உள்ள இருதயத்துல அவங்க எடுத்து நிக்கிறாங்க, அதையும் அவரு எசேக்கியேல் பேஸ் பண்ணி ஆகணும். அப்ப அதே என்னுடைய ஆன்டிடைப் இங்க எடுத்து பார்க்கும்போது அங்க அந்த சத்தியத்தின் மூலமாக சத்திய வெளிப்பட்ட சத்தியங்கள் மூலமாக என்ன அது பெயர் சபையிலையும் அநேக முரண்பாடுகள், அந்த மூத்த சபர் நிறைய விஷயங்கள் அங்க சந்திச்சார், அநேக எதிர்ப்புகள் அங்க வெளிப்பட்டுச்சு. அப்ப அதை வந்து இப்போ சகபே சபைக்குள்ள நம்ம பொருத்தி பார்க்கும்போது அப்ப உண்மையா அந்த பலியத்துக்குள்ள உண்மையா இருக்கிறவங்கள அது உலகத்தின் ஆவியில இருக்கவங்க அங்க பகைப்பாங்க அப்படிங்கிறது அங்க மூத்த சபர் அங்க நிறைய பாயிண்ட்ஸ் கூட அங்க கொடுத்துருக்காரு. இந்த கடைசி என்னுடைய அந்த சபையினுடைய கடைசி காலங்கள்ல அங்க நேரடியாகவும் எதிர்ப்பாங்க, அவங்க இருதயத்திலும் எதிர்ப்பாங்க. அது சபைக்குள்ள நடக்கிற இந்த கடைசி காலங்கள்ல நடக்கிற விஷயம். அதனால எதிர்த்தாலும் சரி அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த இடத்துல எசேக்கியேல் அப்படிங்கிறது வந்து சபையினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் கூட குறிக்கிறதாக பார்க்கணும். எதிர்த்தாலும் சரி, நேரடியா எடுத்தாலும் சரி, இருதயத்தில் எடுத்தாலும் சரி, நீ வந்து நீ பலியின் ஜீவத்துல நீ உண்மையா இரு. அதே மாதிரி நீ பேசுற வார்த்தைகளும் கூட உள்ளதை உள்ளபடியே நீ பேசு அப்படிங்கறது. அப்ப நம்ம அது இதை வந்து எடுத்து பார்க்கும்போது இன்னும் அந்த வார்த்தையினுடைய உள்ள ஆழம் போய் பார்க்கும்போது அப்ப கர்த்தர் வந்து இப்போ சபைக்கு எப்படி பேசுறாருன்னா, ரெண்டு விதமா கர்த்தருடைய வார்த்தையை ரெண்டு கூட்டத்துக்கு பேசுறாரு. ஒன்னு வந்து திருமந்தைக்கு இன்னொன்று வந்து தெல் கூட்டத்துக்கு. அப்போ தெல் கூட்டத்துக்கு தேவன் பேசுறதில்ல, கர்த்தர் நேரடியாக பேசுறதில்ல, அது மறைக்கப்பட்ட விஷயமா தான் இருக்கு. அப்போ கர்த்தர் பேசுறதெல்லாம் யார்கிட்ட பேசுறாரு? திருமந்தைக்கு மட்டும்தான் பேசுறாரு. அப்ப சிறுமந்தையை வந்து உள்ளதே உள்ளபடியே அங்க பேசி ஆகணும். அப்ப இந்த சிறுமந்தையின் மூலமா தான் சத்தியம், இந்த காலத்தில் இந்த உண்மையான சத்தியம் வெளிப்படும். திரள் கூட்டத்தின் மூலமாக சத்தியம் வெளிப்படவே வெளிப்படாது. அப்ப அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கர்த்தருடைய, அதாவது ரசலுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம், ஆனா பிராக்டிக்கலா அவங்களால கொண்டு வர முடியாது. நல்ல பாயிண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பேசலாம், சத்தியம் பேசலாம், இருக்கிற சத்தியங்களை படிச்சுட்டு அப்படியே சொல்லலாம், ஆனா பிராக்டிக்கலா அவங்களால என்ன பிராக்டிக்கல் லைஃப்ல கொண்டு வரல. திரள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து அந்த பலியின் தீர்த்தல் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவங்க வந்து நிச்சயமா அந்த வார்த்தை சொல்லாம உடைய அவங்க வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல அவங்களால கொண்டு வர முடியாது. அதனால அந்த சிறுமந்தை மூலமா தான் இந்த காலத்துல சத்தியங்கள் வெளிப்படுது. அப்ப அந்த சிறுமந்தையை வந்து அவங்க வாழ்ந்து போதிப்பவங்களாக இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு நிச்சயமாக இவங்களுடைய வார்த்தைகள் வந்து அங்க சபைக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அதன் மூலமாக அவங்களுக்கு நேரடியாக உத்தரவும் இருக்கும், இருதயத்திலும் உத்தரவும், அவங்களுக்குள்ள இருக்கும் வெளியிலிருந்தும் உத்தரவும் அங்க வரும் அப்படின்ட்டு அங்க சொல்ல. ஆனா என்ன பாயிண்ட் அடுத்த வசனத்துல அங்க சொல்றாருன்னா, ரெண்டு அஞ்சு படிக்கலாம்.
கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்க தரிசி உண்டேங்கிறதை அவர்கள் அறிய வேண்டும்.
அப்போ நீங்க பாத்தீங்க, கலக வீட்டாராகி அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி, நீங்க வந்து அவங்களுக்குள்ளார ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த பாபிலோனுக்குள்ளார சிறையிருப்புக்குள்ளார நீங்க சிறையிருக்கும் போதும் கூடவே ஒரு சிறையிருப்பின் கைதியாக அவருமே இருக்காரு. ஆனா அவரு ஒரு தீர்க்கதரிசியா நான் உங்களுக்கு அப்ப அங்கேயும் கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப அப்ப தெரிய மாட்டாங்க, பின்னாடி தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா நீ என்ன செய்ய, நீ அந்த வார்த்தைகளை நீ உன்னால கொடுத்துரு அப்படின்ட்டு அங்க இசைக்கியலுக்கு சொல்றாரு. அப்ப அதே மாதிரி அங்க இசைக்கியல் அங்க செஞ்சாரு. அப்ப அதனுடைய நிஜத்துல அங்க நம்ம பார்க்கும்போது இத வந்து அங்க மூத்த சகோதரர் வந்து அவர் எந்த அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ள அவர் போகல. அவரு உள்ளபடியே உள்ளதை உள்ளபடிதான் பேசினாரு. அந்த பேசபைகளுடைய பெரிய பெரிய அந்த பிஷப் ஆர்ச்சி பிஷப் இவங்க விட்டுல அந்த டிபேட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது எல்லாமே மூத்த சகோதரர் வந்து எந்த விதம் அந்த காம்ப்ரமைஸ்க்குள்ள அவரு போகல. உள்ள சத்தியத்தை உள்ளபடியே உள்ளபடி எடுத்து அங்க வைத்தார். அப்ப அது வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு புரியாம இருந்தாலும் கூட பின்னாடி அப்ப நிச்சயமாக அந்த இந்த வெளிச்சத்தை அது கண்டிப்பா இப்ப கொடுத்துட்டு வருது. இன்னும் பூர்ணமாக அது அந்த ஆரம்பண்ட ஆட்சியில கொடுக்கும். அப்ப அதை தான் இப்போ நம்ம சபையினுடைய ஒவ்வொரு தனங்களுக்கும் எடுத்து பார்க்கும்போது அந்த சிறுமதை அந்த கொடுக்கின்ற அந்த செய்தி இந்த நேரத்துல அவங்களை பத்தி தெரியாது. ஆனா பின்னாடி தெரிஞ்சுக்குவாங்க, ஏதோ நமக்குள்ளார ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு அப்படின்ட்டு. அப்ப அந்த சிறுமந்தை வகுப்பார் அது வந்து அவங்க வந்து ஆசாரிகளா இருக்கிறாங்க, ராஜாக்களா இருக்கிறாங்க, தீர்க்கரசிகளாம் கூட இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம என்ன கர்த்தருக்கு உள்ள நாமங்கள் எல்லாமே யாருக்கு வருது, சபைக்கு அங்க பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட வார்த்தைகளை நம்ம வந்து அந்த சத்தியங்களை உள்ளதை உள்ளபடியே அங்க பெற்றுக்கொண்டு அதை வந்து சகோதரர் மூலமாக அந்த தன் சகோதரனிடத்தில் தன்னை மறைக்காமல் வெளிப்படுத்துறது அதுதான், அது என்னதுங்க, அதுதான் உண்மையான அன்பாக அது இருக்கும். அப்ப மாறாக இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி அங்க சகோதரர்கிட்ட அன்பு கூறுறது, அன்பு கூறுறது என்ன ஆகும் அது, ஏன்னா இந்த உலகம் எதிராக இருக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் இந்த உலகம் எதிராக்கிறதுனால இந்த உலகத்து மாதிரி ஒரு சகோதரர்ல அன்பு செய்யும் போது நாமும் வஞ்சனைக்குள்ள போறோம், அந்த சகோதரனையும் வஞ்சனைக்குள்ளார அது கொண்டு போயிருவோம். அதனால நம்ம வந்து ஒரு சகோதரனை ஆதாயப்படுத்தணும், ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகணும், அதுதான் உண்மையான அன்பு அப்படிங்கறத அங்க பாக்கிறோம். அதனால அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி நம்ம வந்து பலியின் ஜீவத்துக்குள்ள நம்ம உண்மையா ஜீவிக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம உண்மையா ஜீவிச்சு அந்த சத்தியங்களை உள்ளபடியே நம்ம எடுத்து சொல்லும் பொழுது நம்மையும் ஆதாயப்படுத்திக்கிறோம், எல்லாரும் மற்றவங்களையும் ஆதாயப்படுத்திக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்து ஆறாம் வசனத்துக்கு போகலாம்.
மனுபுத்திரன், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக விட்டார்.
அப்ப இங்க மனுபுத்திரனே, நீ வந்து அவங்களுக்கு பயப்படாத, அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் கூட நீ அஞ்ச வேண்டாம். ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்றாரு அப்படின்னா, அது அந்த காலத்துல உள்ள இருந்தவங்க பெரிய பெரிய பிரதான ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, உள்ள அங்க அந்த கூடத்துல அந்த சிறையீர்ப்புகள் கொண்டு போனவங்கள பெரிய பிரதான ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, சபையினுடைய மூப்பர்கள் இருந்திருக்காங்க, அநேக பெரிய பெரிய ஆளுகள்லாம் அங்க இருந்திருக்காங்க. அப்ப அவங்க மத்தியில இவர் வந்து அப்ப அவங்க எல்லாமே அதிகாரத்தோட இருக்கிறவங்க, அவங்க பேசும்போது எப்படி பேசுவாங்க, அவங்க ரீசனபிளா பேசுவாங்க, அவங்க ரீசனபிளா பேசுவாங்க, அதனால அவங்களுடைய வார்த்தைக்கு நீ அஞ்சாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நெறிஞ்சல்களுக்கும் நெறிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்களுடைய வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு, அவர்கள் கலக விட்டார். என்ன வார்த்தையை அங்க அவங்க சொல்றாரு? அப்ப இந்த கடிந்த அப்ப அந்த மாதிரி செஞ்சாரு அவரு. உறுதியா அங்க அதிசயங்கள் இருக்காங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்க யாரு பெரிய பெரிய பிரபலமான மனுஷர்களா இருந்தாங்க, அது அந்த அந்த நெறிஞ்சல்கள் அப்படின்ட்டு சொல்லும்போது, அத நெறிஞ்சல்கள் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த தலைவர் அந்த பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லுது. தெரிய நெறிஞ்சல்களுக்கும் முள்ளுகளுக்குள்ளும், முள்ளுகள் அப்படிங்கறது வந்து செல்வாக்குள்ள நபர்கள். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் குறிக்குது. அப்ப பெரிய பெரிய தலைவர்கள் அப்போ செல்வாக்குள்ள நபர்கள், அப்ப இவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீ பயப்படாத அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இவங்க என்னதான் அங்க பிரபலமா அங்க இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம், ஆனா இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் அவங்க வந்து சாதாரண ஜனங்கள் தான். அதனால இந்த ஒரு நிலைமையில எசேக்கியல் தேவன் வாத்தி கொடுத்தாரு. ஆனா இவருக்கு இந்த மாதிரி நெறிஞ்சல்கள் முள்ளுகளுக்கு முன்னால இருக்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை இல்ல. நான் வந்து அவ்வளவு பெரிய பெரிய ஆளுகிட்ட எது நிக்கிறேன்னா, அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அவருக்கு கொடுத்துச்சு. ஆனா இந்த ஒரு நெறிஞ்சல்கள் முள்ளுகள் அதை காட்டிலும் இன்னொருத்தர் வகுப்பாரு இருப்பாங்க. அவங்க யாருன்னா தேள்கள். தேள்கள் அப்படின்னா அவங்க யாருன்னா அது மரணத்துக்கு ஏதுவானவங்களே அவங்க செய்யறவங்க. அப்ப அவங்களும் கூட அந்த இசைகளுடைய அந்த கூட்டத்துக்குள்ளார இருந்தாங்க. இவங்களையும் எதிர்த்து அவர் அங்க நின்னாகணும் அந்த இசைக்கு. அப்ப அந்த மாதிரி எதிர்த்து சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை அந்த அந்த நேரத்தில் சொல்ற வார்த்தைகள் வந்து அவ்வளவு பிரபலமான வார்த்தைகள் இல்லை. அவர் நல்ல வார்த்தைகளுக்கு ரொம்ப கடினமான வார்த்தைகள் இல்லாட்டியும் கூட இவர் பேசுற வார்த்தைகள் மூலமாக அவங்க நிச்சயமா அவங்க கடிந்து கொள்வாங்க. அது மூலமாக இசைக்கலுக்கு என்ன ஆகும், மனவேதனையும் உண்டாகும். ஆனா இருந்தாலும் நீ அதை வந்து சகிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு அங்க இசைக்கல் கிட்ட அங்க அனுப்புறாரு. அப்ப அதனால அவங்க கேட்டாலும் சரி கேட்காட்டி சரி நீ போய் அவங்க கிட்ட பிரசங்கம் பண்ண, அவங்கள்ட்ட அவளை பார்த்து நீ பயப்படாத அப்படிங்கறத அவங்க சொல்றாரு. அதே மாதிரி இசைக்கல் அங்க செய்தார். அப்ப அது என்னுடைய நிஜத்துல இங்க நான் பார்க்கும்போது மூத்த சகோதர ரசல் அங்க அதே மாதிரி அவரு சத்தியங்களை எடுத்து வைத்தாரு. அப்ப நேரடியாகவும் மற்றும் ரைட்டிங்ஸ் மூலமாகவும் அவர் வந்து அந்த தரிசனங்களை பார்த்து எல்லாமே எழுதி வைத்தாரு. அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவல் அங்க ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம பொருத்தும் போது நம்ம அந்த சத்தியங்களை நம்ம அங்க பேசும்போது அங்க எப்படி இருக்குன்னா, அந்த சபைகளுக்குள்ள முட்கள் உள்ள ஆள்கள் இருப்பாங்க, நெருஞ்சிகள் உள்ள ஆளுகள் இருப்பாங்க. அப்ப முட்களுக்கும் நெருஞ்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப முட்கள் அந்த நெருஞ்சி அப்படின்னா அப்ப நீங்க இந்த பந்தாவது ரவுண்டு மாதிரி ரவுண்டா இருக்கும், ஃபுல்லா அந்த முள்ளுகளா இருக்கும். அதாவது அந்த தொட்டாவே செடி தொட்டாவே குத்திரும் குத்திரும், அதுதான் அந்த நெருஞ்சி. ஆனா முள் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் காத்துக்கலாம், அது கைப்படாம கூட காத்துக்கலாம். ஆனா நெருஞ்சியில வந்து எப்படி இருந்தாலும் நெருஞ்சி குத்திரும். அதுதான் ரெண்டு வித்தியாசம் அங்க அங்க சொல்றாரு. அந்த அந்த மாதிரி அப்புறம் முட்கள் இருக்கும், நெருஞ்சிகள் இருக்கும், தேள்கள் அதாவது மரணத்துக்கு எதுவாகவே கொண்டு போக அப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் கூட உண்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அந்த சிறுமந்தை வகுப்பாருக்கு இருக்கு. ஏன்னா மற்ற சகோதரோட சகோதரில் தான் இருக்காங்க. இப்ப இவங்க வந்து உண்மையா இவங்க நிக்கணும், தங்களை காத்துக்கொள்ளணும், உண்மை உள்ளது உள்ளபடியே பேசி ஆகணும். அங்க பேசும்போது அப்போ முட்கள் அங்க நெறிஞ்சிகள் அப்படின்னா யாரு அங்க சொல்லலன்னா அங்க மேன்மை கணத்தை விரும்புறாங்க. அங்க சபையில வந்து அங்க அங்க பதவிகள் பட்டங்களை விரும்புறாங்க. மறைமுகமா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், வெளியில ஒண்ணு காண்பாங்க. பரிசேயருடைய வகுப்பார் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கோம், ஆனா வெளியில வந்து நல்ல மாதிரி அது நடிக்கிறது. பரிசேயர்ங்கிற வார்த்தைக்கு என்ன நம்ம பார்த்த போன ரெண்டு வாரத்துக்கு சப்ஜெக்ட் இருக்கிறோம், பரிசேயர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அங்க நடிகன் அப்படின்னு நடக்கும். அப்ப நடிகர்கள் இருப்பாங்க அங்க சபையில. எப்படி அந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல பரிசேயர்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள்ல இங்க ஆவிக்குரிய பரிசேயர்கள் இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து ஜனங்களை வந்து வஞ்சிக்கிறவங்களாக இருப்பாங்க, கொடிதான ஓநாய்கள் இருக்கும். அப்ப இந்த ஒரு காலகட்டங்கள்ல அங்க உண்மையா நம்ம நிக்கும் நிக்கணும், சத்தியத்துக்காக நம்ம நிக்கும் போது அப்ப இவங்க எல்லாமே நம்ம இவங்க பொருட்படுத்தாம தேவன்கிட்ட இருந்து நம்ம அந்த அந்த வழிநடத்துல வாங்குறோம். அப்ப தேவன்கிட்ட இருந்து அந்த வழிநடத்துல வாங்கி அதே நாம் அதன்படி நம்ம நடக்கிறது தான் தேவன் நம்மகிட்ட இருந்து இந்த காலத்துல எதிர்பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப பர்டிகுலரா இந்த வந்த மூத்த சகோதரர் சொல்லும் போது பாதாங்கங்களுக்கு இந்த யுக முடிவில் இது போன்ற அனுபவங்கள் நேரிடும் அப்படின்ட்டு சொல்ற. அப்ப இந்த முட்புதர்கள் அந்த முட்களான வார்த்தைகளை இப்ப நம்ம உண்மையை பேசும்போது அதான் சொன்னாங்க, போய் பொறுத்து பேசினா மெய் திருத்திருன்னு முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அது மாதிரி ஒருத்தர் வந்து அங்க உண்மை பேசினாலும் கூட அது வந்து வார்த்தைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அர்த்த வார்த்தைகள், தேவனுடைய நீதிக்கு அர்த்த வார்த்தைகள். ஆனா இந்த உலகமும் கொள்ளாங்கனுக்குள் கிடக்குது. ஆனா இந்த மாதிரி முட்கள் பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்குமாமா, ரீசனபிளா இருக்கும். அவங்க பேசுற வாங்க அவங்க பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். ஆனா உண்மையா நக்க இருக்கவங்க இடத்துல அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவ தனியா நின்றாரோ அதே மாதிரி தான் அங்க தனியா நின்னாங்க. அந்த திருமந்த வகுப்பாளர் வந்து ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பான சூழ்நிலையில அங்க தேவனை வைக்கிறதில்ல. அதனால அவங்க தனியா தான் நின்னாகணும், தனியா தான் அங்க சாட்சி கொடுத்து நிற்க வேணும் அப்படிங்கிறது அந்த முட்புதர்கள் இந்த அந்த முட்கள் அந்த தேள்கள் இவங்களை இவங்களுடைய வார்த்தைகள்ல நம்ம அசட்டை செஞ்சு பண்ணிட்டு நம்ம கத்திரிட்டு இந்த வருகிற அந்த வழிநடத்தலை வாங்கிட்டு நம்ம உறுதியாக நம்ம அங்க நிக்க வேணுங்கிறது இந்த காலத்துல உள்ள ஒரு சீரியஸான ஒரு பாயிண்டாக அது இருக்கு. அடுத்தது 7-8 வசனங்கள் கொடுத்து,
கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக விட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோட சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார்.
அதான் ரொம்ப வார்த்தைகள் வந்து கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீ என்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இந்த காலத்துல ரொம்ப தான் சொல்றாரு. அதை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதாக அநேக அற்புதமான அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு காலம் அதான். அதனாலதான் இந்த ஒரு திரும்ப திரும்ப அந்த ஒரு அந்த இசைக்கியல் மூலமாக அந்த வார்த்தைகள் பர்டிகுலரா ஒவ்வொரு அந்த சகோதரருக்கு நம்ம முன்னால இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகளை நான் கொடுக்கற வார்த்தைகளை நீ போய் அவங்க கிட்ட சொல்லு. அப்ப அவங்க வந்து அந்த கலகக்கார நீ போய் அந்த கலகக்கார கலக வீட்டாரை போல நீ கலகக்காரனா மாறிடாத. அப்ப நம்ம உண்மையான அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம நடக்கும் பொழுது நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா மெஜாரிட்டி ஜனங்கள் இருக்காங்க, தேவன் நமக்கு கொடுக்குற வழிநடத்துல ஒரு ஒன்னா இருக்கும். நம்ம அந்த சபைக்குள்ள நம்ம அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணிட்டு நிறைய தடைகள் இருக்கு. பார்த்து முட்கள் அந்த முடிச்ச அந்த முட்புதர்கள் இருக்கு, தேள்கள் எல்லாம் இருக்கிறதுனால அப்ப நீ போய் அந்த காம்ப்ரமைஸ் ஆயிட்டு ஆயிட்டு அந்த கலகக்காரோட நீயும் ஒரு கலகக்காரர் ஆயிராத. அப்படி ஆகாம நான் உன்னோட சொல்லுகிறதை கேள் அப்படின்னு சொல்ல. அப்ப இது என்ன இப்ப இந்த ஆன்டி டைம்ல நம்ம நிஜத்துல நம்ம பார்க்கும்போது இது என்ன, நான் உன்னோட பேசுற வார்த்தையை கேளு அப்படின்னா அந்த வாசனம் உடனே ஞாபகத்துக்கு வரணும். பரத்திலிருந்து பேசுகிறதை நீங்க அவருக்கு செவிசாயிங்க. அவர்கிட்ட அந்த வார்த்தைகள் நீங்க கேட்கலனா இந்த அந்த திருமந்தை கூட்டத்துக்குள்ள நீங்க உன்னால நிக்க முடியாது. படத்துல இருந்து பேசுகிறவனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்க. அப்போ நான் உன்னோட சொல்லுகிற வார்த்தை அப்போ அது இந்த பரிசுத்த ஆவியில எப்படி நான் பேசுறது அந்த அவருக்கு நம்ம பேசும்போது ஒவ்வொரு அந்த ஏவுதல் பரிசுத்தாவினுடைய ஏவுதல் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அந்த வழிநடத்துக்குள்ளாரையே நம்ம ஜீவிக்க வேண்டியதாக இருக்கிறோம். அப்போ அவர் செய்யினா செய்யணும், அந்த வேலையை செய்ய வேண்டாம்னா செய்யக்கூடாது. அந்த ஒரு அதுதான் கீழ்படுது, அந்த பரிசுத்தாவிற்குள்ளார கீழ்படுது. அந்த ஒரு கீழ்ப்படுகளை நம்ம முழுமையாக வாங்கணும். வாங்கி நடந்தா தான் அந்த அன்றாட பலியை நம்ம செலுத்த முடியும், அந்த ஜீவ பலியை நம்ம கர்த்தருக்குள்ளார செலுத்த முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும். அப்போ அது என்ன சொல்றாரு, அப்ப நீ வாயை திறந்து புசி அப்படின்ட்டு அங்க சொல்றாரு. நீ வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கறத நீ புசி அப்படின்னா அது என்னன்னா ரெடினஸ் ஆஃப் மைண்ட். நம்ம வந்து கர்த்தருக்காக காத்திருக்கிற விஷயம், அப்ப தயாராக காத்திருந்து அவர் கொடுக்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அது நம்ம மூன்றாம் வசனத்துல மூன்றாவது அதிகாரத்துல நம்ம பின்னாடி அடுத்த கிளாஸ்ல பார்க்கும்போது அவரு அங்க சொல்லுவாரு, அந்த நீ நான் சொல்ற விஷயங்களை நீ மைண்ட்ல வந்து உன்னுடைய நெற்றியை வந்து நீ கடினமா ஸ்ட்ராங்கா வச்சுக்க அப்படின்னு கூட பின்னாடி வசனங்கள்ல அவங்க அங்க சொல்லுவார். அது பின்னாடி நம்ம அங்க எஸ்ஐக்குள்ள பார்க்கும்போது அதனால கர்த்தர் அவங்க நமக்கு அந்த கொடுக்கற வழிநடத்துல நம்ம எப்படி இருக்கோமோ மைண்ட வந்து இருக வந்து பாறை மாதிரி வச்சுக்கணுமா. அந்த கொடுக்கற வார்த்தைகளை நம்ம பாறை மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா தான் என்ன இந்த முட்கள் முன்னால அந்த முச்சடிகள் முன்னால தேள்கள் முன்னால நம்ம தைரியமா பேச முடியும். இல்லைன்னா இந்த ஆக்சிலேஷன் வச்சுட்டு ஓ இது சரியா இருக்குமோ அது சரியா இருக்குமோன்ட்டு ஆக்சிலேஷன் வச்சுட்டு நம்ம போய் பேசணும்னா அவங்க நம்மை விட ரீசனபிளா பேசுவோம், பெரு கூட்டத்தை ஆடுறான்னு பேசுவோம். அப்ப நம்மனால நம்மளுடைய அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்னால நிக்க முடியாது. அதனால வந்து நீ வந்து நான் கொடுக்கிற வார்த்தைகளை நீ வாயை திறந்து புசி அப்படின்ட்டு அங்க அங்க சொல்லலாம். அதாவது ரெடினஸ் ஆஃப் மைண்ட். அதுக்கு நம்ம உதாரணமா அந்த பெரியார் நகரத்து விசுவாசிகள் நம்ம சொல்லலாம். அந்த பெரிய பட்டணத்து விசுவாசிகள் அந்த பவுல போஸ்லன் அவருடைய ஆவில அங்க அவரு பேசுறாரு. அப்ப அவருடைய அந்த அந்த வார்த்தைகளை பேசும்போது எந்த அளவுக்கு ஸ்பிரிட்ல அவர் பேசியிருப்பாரு. ஆனா இருந்தாலும் அவங்க வந்து அது கூட நம்பாம அது வசனத்தோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. கம்பேர் பண்ணி பார்த்து அது சரியா இருக்கு, மேட்ச் ஆகுது அப்படிங்கறத அங்க ஆவில உணர்ந்து கொண்டாங்க. அப்ப உணர்ந்து கொண்டு சரியா சரியா இருந்த அந்த தோதி தெரிந்த பிற்பாடு தான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வசனம் மட்டும் படிக்கலாம், அப்போஸ்தலர் 17:11. அப்போ அவங்களுடைய விசுவாசத்தை அவர் பாராட்டுறாரு. அப்போஸ்தலர் பவுலோட பின்னாடி அவர் பாராட்டி சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். அப்ப நல்ல சோதித்தறிந்து நலமானவற்றை பின்பற்று அப்படின்னு சொல்லிருந்தா அப்ப நம்ம வந்து அந்த கர்த்தரை அந்த வழிநடத்தல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அப்படி பயப்பட்டோம்னா அப்ப அந்த கழக நம்ம கழக வீட்டராக மாறிடும். அதனால அந்த ரெடினஸ் ஆஃப் மைண்ட் நம்ம தயாரா காத்திருக்கணும். கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை ஸ்ட்ராங்கா நம்ம பிடிச்சிட்டு உறுதியாக நம்ம ஓட வேண்டியவங்களாக இருக்கு. அதனால அந்த போலி தீர்க்கதரிசியுடைய ஆவி இந்த காலத்துல இருக்கும். சபைகள்ல வந்து இந்த காலத்துல அநேக போலி தீர்க்கதரிசியின் ஆவிகள் வந்து இருக்கும். அப்ப அந்த ஆவியுடையவனா நீ இருக்க வேண்டாம். அதனால அப்படி இல்லாம நான் உனக்கு தீர்க்கதரிசனமா நான் கொடுக்கறேன் வசனங்களை அந்த அந்த கொடுக்கிற வார்த்தைகளை வழிநடத்தலை நீ அங்க பெற்றுக்கொண்டு நீ வந்து என்ன செய்யணும் அதை அசை போட்டே இரு. அதை அசை போடும். அந்த அசை போடும் போது என்ன ஆகும், மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நிக்கும். அதுக்கான அந்த அடையாளங்கள் நம்ம கேட்கணும். எப்படி அந்த கிதியோன்னு கேட்டார் இல்ல, அந்த போர் செய்யறதுக்கு முன்னால அந்த அடையாளம் கேட்கிறார். அந்த தோல் மேல மழை பெய்யணும். அப்போ உங்களுக்கு நீ இப்ப நீ தான் பேசுறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன். அப்ப அதே மாதிரி அடையாளம் கொடுத்தார். அப்ப ரெண்டாவது தடவை இனிமேல் வந்து அடுத்தது அந்த அந்த தோலை சுத்தியிலும் மழை பெய்யணும், அந்த தோல் மட்டும் நினைக்கூடாது அப்படி ஒரு அடையாளம் கொடுத்தாரு. அதுக்கும் அடையாளம் கொடுத்தாரு. அது கன்ஃபார்ம் பண்ண விற்பாடு வீடியோ நினைச்சிருந்தார். ஸ்ட்ராங்கா அவரு அப்படியே பெரிய படையை 300 பேரை வச்சு அவரு ஜெயிச்சாரு. அதுதான் இந்த இந்த காலத்துல சிறுமந்தை இப்படிதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத அந்த நிழல்ல அங்க சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு இந்த கர்த்தர்கள் மூலமாக அந்த அந்த அடையாளங்களை அந்த வழிநடத்தலை கேட்டு அதை வந்து நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா வச்சுட்டு நம்ம போராட வேண்டியவங்களாக இருக்கணும். அதான் சொன்னாரு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, அதையும் அந்த அந்த ரெண்டாவது லோகாதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் இருக்கு கடைசி காலங்கள்ல அப்படின்ட்டு அங்க அங்க சொன்னார். அப்ப இந்த மாதிரி அந்த அசப்போட அசப்போடணும். என்னுடைய அந்த வழிநடத்தலை வந்து அந்த அடையாளங்களுக்கு வாங்க கேட்கறது. இந்த மாதிரி அந்த திரும்ப திரும்ப நிறைய விஷயம் நிறைய வகையில சபை சகோதரர் மூலமா பேசுவாரு, வசனங்கள் மூலமா பேசுவாரு. இதெல்லா வகையிலும் சோதிச்சு பார்த்து அந்த கர்த்தருடைய வழிநடத்தல் தான் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து நம்ம யார் சொன்னாலும் அதே மாறக்கூடாது. அதான் நமக்கு வந்து ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிற ஆவி வந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அது வந்து போய் சொல்லாது கண்டிப்பா. ஏன்னா நமக்கு இன்னொரு கூட விஷயம் பாக்குறோம். ராஜா வந்து பகையனோட போர் போர் செய்யலாமா அப்படின்னா அங்க 100 தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, 100 தீர்க்கதரிசிகள் போய் சொல்றாங்க. ஆனா அந்த 100 தீர்க்கதரிசி 100 பேர் போய் சொல்றாங்கிறது அந்த ராஜா கண்டுபிடிச்சிருப்பாரு. கடைசியில அந்த தேவனுடைய மனுஷன்கிட்ட மிகாயான்னு நினைக்கிறேன் அந்த அவர்கிட்ட போய் வந்து கேக்குறாரு, அவரும் போய் சொல்றாரு. அப்ப அப்படி வந்து அந்த 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 மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் தேவன் வச்சிருக்காரு பழைய ஏற்பாடு. அப்ப ஒரு அந்த தீர்க்கதரிசிகள்ட்ட கேட்கும்போது 100 தீர்க்கதரிசிகள் போய் வச்சிருக்காங்க. அப்ப அப்படிங்கும் போது நம்ம வந்து எவ்வளவு கன்ஃபார்மா இருக்கணும், உறுதியா இருக்கணும் நம்மளுடைய அந்த கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளத அப்படிங்கிறது நமக்கு இருந்து தெரியும். அதனால கர்த்தர் கொடுக்கறத புசிச்சு அது ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து இந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து வந்து 9-10 வசனங்கள் படிக்கலாம்.
அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் குரமும் எழுதப்பட்டிருந்தது.
அப்போ இந்த ஒரு நிலைமையில ஒரு சுருள் நீட்டார். அந்த இசைக்கியலுக்கு அந்த புஸ்தக சுருள அங்க நீட்டப்பட்டது. அது யார் நீட்டினாங்கன்னா அந்த நான்கு ஜீவன்கள், நான்கு ஜீவன்கள் அந்த சட்டைகளுக்குள்ளார கை மறந்துச்சு இல்லையா. அப்ப அந்த கையில அதுதான் அந்த புஸ்தக சுருளை டீக்களுக்கு கொடுத்தாமா. அப்ப அந்த புஸ்தக சுருள்ல உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த புஸ்தக சுருள்ல உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதுல என்ன எழுதப்பட்டிருந்ததுன்னா, புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதப்பட்டிருந்தது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த புஸ்தகத்தில் இருக்கிற சுருளை நீ புசி அப்படின்ட்டு எசேக்கியலுக்கு தேவன் நாங்க சொல்றாரு. புசி அப்படின்னு நாங்க என்ன சொன்னா, கொடுக்கிற செய்தியை நீ உள்வாங்கிக்க கிரகிச்சுக்க அப்படின்ட்டு அங்க சொல்றதுதான் அந்த புசி அப்படிங்கறது பாயிண்ட். அதுதான் நமக்கு வந்து அதனுடைய நிஜத்துல நம்ம பார்க்கும்போது கத்திரட்டில இருந்து அதை வெளிப்படுத்தலையும் கூட இதனுடைய ரிலேட்டடான வசனம் இருக்கு. வெளிப்படுத்தல 5:1 வசனம் படிக்கிறாங்க.
அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன்.
அப்போ அது இந்த வெளிப்பட்டு 5:1 வசனம் நம்ம பார்த்தோம். அதுல என்ன, அந்த 5:1 வசனத்துல பார்த்தோம், அது வந்து 7 சீல்ஸ், 7 முத்திரைகளை பற்றிய செய்திகள். அப்ப இந்த 7 முத்திரைகள் பற்றிய செய்திகள் வந்து சுவிசேஷ யுகம் முழுவதும் நடக்கிற சபையில உண்டான செய்திகள் எல்லாமே அதுல சொல்லப்பட்டு, அப்ப அதே அது அதைத்தான் அங்கேயும் கூட எசேக்கியல் எசேக்கியலுடைய ஆன்டிடைப் அதுதான். ஆக்சுவலா அந்த எசேக்கியல் பார்த்தது இது இந்த விஷயங்கள் தான் நிழல்ல அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய நிஜம் வந்து இங்க வெளிப்படுத்தல 5:1 இயேசு கிறிஸ்து அங்க யோவானுக்கு வெளிப்படுத்தினது அப்படின்ட்டு. அப்ப யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அது அங்க மறைச்சு வச்சுட்டாரு யோவான். அது நீ இப்போதைக்கு நீ வெளிப்படுத்த வேண்டாம்னு மறைச்சு வச்சுட்டாரு. ஆனா அதையே மூத்த சகோதர ரசலுக்கு அங்க 7 சபையின் காலகட்டத்தில் இந்த 7 முத்திரையுமே அந்த 7 சபையின் காலகட்டத்தில் அந்த முழு விளக்கம் அங்க கொடுக்கப்பட்டதாக பார்க்கும். அப்ப அதுல என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அது வந்து குழம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் அது எழுதப்பட்டிருந்தது அப்படின்ட்டு. அப்ப இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கலாம்னா, இன்னொரு ஒரு சில வசனங்களை நம்ம படிச்சோம்னா தான் இந்த விஷயங்கள் புரியும். எசேக்கியல் 40:3-4 வசனங்கள் படிக்கிறாங்க. அப்ப இந்த அந்த அதாவது பிராஸ்மேன் வெண்கல தோற்றமுடைய ஒரு மனுஷன் அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டது இல்லைங்களா. வெண்கல அவருடைய தோற்றம் அப்படின்னு வெண்கலமாக இருந்தது. அவர் கையில் சணல் கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இப்ப அந்த வெண்கல தோற்றமுடைய மனுஷன் அப்படின்னாவே அது பூரண மனுஷன் சுபாவத்தை குறிக்கூடியதாக இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த ஒரு மனுஷன் வந்து எசேக்கியலுக்கு அவங்க செய்தி தர்றாரு. அப்ப இந்த எசேக்கியல் அப்படின் போது அதனுடைய நிஜம் தேவ பிள்ளைகளுக்கு தருகிற செய்தி. அப்போ இயேசு கிறிஸ்து அங்க சகோதர மூத்த சகோதரர் மூலமாக அங்க தேவ பிள்ளைகளுக்கு அங்க செய்தியில் கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறாருன்னா, அங்க சபை ஜனங்களுக்கு அங்க போய் தெரிவிக்கும்படியான அந்த செய்திகளை கொடுக்கிறார். இப்ப எசேக்கியலுக்கு எது கொடுத்தாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சொல்றதுக்கு கொடுத்தாரு. ஆனா அதனுடைய நிஜத்துல அங்க தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற செய்தி போய் அங்க சபை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படி அங்க செய்தி கொடுக்காரு. இன்னொரு வசனம் படிக்கலாம், ஏசாயா 6:1-8 நம்ம படிக்கலாம்.
ஊசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தடலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
அப்ப இந்த இயேசையா அவரு ஒரு தரிசனத்தை அங்க பாக்குறாரு. அப்ப அந்த தரிசனத்தை பார்க்கும்போது அந்த தரிசனத்துல யாரை பாக்குறாரு, கர்த்தரை பாக்குறாரு, அங்க சேராபீன்களை பாக்குறாரு. அப்ப அந்த மாதிரி அந்த தரிசனங்கள்ல பார்க்கும்போது, ஐயோ நான் வந்து அசுத்த உதடுகளுடைய மத்தியில நான் இருக்கிறேன். அப்ப ஃபர்ஸ்ட் அவரு தான் நான் தகுதி இல்லாதவன், இப்பேற்பட்ட தரிசனங்களை பாக்குறதுக்கு தகுதி இல்லாதவன் அவரு இயேசையா உணர்றாரு. அதே சமயத்துல இந்த அசுத்த உதடுகள் உடையவர்களுடைய மத்தியில் நான் வாசம் செய்யறேன் அப்படிங்கறது உணர்றாரு. அப்ப உணரும் போதுதான் அந்த இடத்துல அந்த ஒரு சேராபின் நினைச்சது, அந்த ஏசாய நாட்டுல பறந்து வந்து அந்த நெருப்பு தளல்ல அவருடைய வாயை நாவை தொட்டுச்சாமா. அப்ப தொட்டு என்ன சொல்லாம, உன்னுடைய அக்கிரமம் நீங்க உன் பாவம் நிவர்த்தியானது அப்படின்ட்டு. அப்போ அந்த இத வந்து அதனுடைய அந்த அக்கிரமத்தல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், நாக்கு வெந்துடணும். ஆனா இந்த இடத்துல அப்படி வராம அந்த இடத்துல என்ன இருக்காம சுத்திகரிப்பின் வேலை நடந்திருக்கு. ஒரு சுத்திகரிப்பின் வேலை நடந்து உன்னுடைய அக்கிரமம் நீங்க உன் பாவம் நிவர்த்தி ஆச்சு அப்படின்ட்டு அந்த நெருத்தலல் தொட்ட உடனே அங்க சேராபீம் அங்க பேசுது. சேராபீம் அப்படிங்கறது வந்து தேவனுடைய அந்த செய்தியாளராக சொல்லலாம், தேவனுடைய பிரதிநிதியாக செய்தியாளராக சொல்லலாம். அப்ப தேவனுடைய பிரதிநிதியாக அந்த ஏசாயாவுடைய நாவில அந்த நெருப்பை வச்சு உன்னுடைய அக்கிரமம் நீங்க உன்னுடைய பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. அப்போ இதனுடைய நிஜத்துல நாம் பார்க்கும்போது ஏசையா இது சபை ஜனங்களுக்கு அடையாளமாக இருக்காரு. அப்ப இந்த அக்னி தழல் அப்படின்னா அதற்கு இங்கிலீஷ்ல பார்க்கும்போது லிவிங் இங்கிலீஷ்ல அந்த வசனம் ஆறாம் வசனம், ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம். லைவ் கோல், லைவ் கோல் அந்த ஜீவனுள்ள ஒரு நெருப்பு தளர். அப்ப ஜீவனுள்ள நெருப்பு தளர் தமிழ்ல அந்த ஜீவனுள்ளங்கிற வார்த்தை இல்ல. இப்போ அது இந்த நெருப்புல அந்த அக்னி போட்ட உடனே அவருடைய பாவம் என்னாச்சாம, ஏசாயனுடைய அந்த அக்கிரமம் நீங்க அவருடைய பாவம் நிவர்த்தி ஆச்சு. அப்ப அதனுடைய நிஜத்துல வந்து சபையின் ஜனங்கள் இவங்களுக்கு எப்ப பாவம் நிவர்த்தி ஆகும், அப்ப இந்த நாக்கு அந்த அவருடைய அக்னி தளல் மூலமாக எப்படி ஏசாயாவுக்கு அந்த பாவம் நிவர்த்தி ஆச்சோ, அதே மாதிரி சபை ஜனங்களுக்கு அவங்க தங்க ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவங்களுடைய அக்கிரமம் என்னாகுது, அக்கிரமம் நீங்கி அவங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகுது அப்படின்ட்டு அங்க பாக்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து அந்த ஒவ்வொருத்தரும் அந்த கான்சன்ட்ரேட் ஆகும்போது அந்த ஒரு நெருப்பு தணல் மூலமாக நம்முடைய பாவங்கள நம்ம கழுவப்படுறோம் அப்படிங்கிறது பாக்க. அப்ப அது வந்து அந்த அக்னி அது என்ன சொல்லுதா, பரிசுத்தாவி சொல்லலாம். அப்ப அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள என்ன செய்யுது, சுத்திகரிப்பின் வேலை செய்யுது, அதே சமயத்துல பலப்படுத்துற வேலையை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு வருது. ஜீவ பலி செலுத்துறதுக்கு தேவையான அந்த சுத்திகரிப்பின் வேலை மற்றும் அந்த பலப்படுத்துற வேலையை நமக்கு பரிசுத்தாவி செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கறத அங்க பாக்கிறோம். அப்ப இந்த ஒரு சுத்திகரிப்பின் வேலை பரிசுத்தாவி நமக்குள்ளார இருந்து செய்து நம்மை பலப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அதுக்கு முழுமையாக அந்த கீழ்ப்படிந்து நடக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா இருக்கு. அப்ப சப்போஸ் அது கீழ்ப்படியலனா அது என்ன ஆற சான்ஸ் இருக்குன்னா, அந்த திரும்பவும் ஏசையா அந்த அது முந்திர சாப்டர்ல அதை சொல்றாரு, அந்த நெருப்பு தளல்ல கொடுத்து சுத்திகரிப்பு கரெக்டா நடக்கணும். சுத்திகரிப்பு நடக்கலையா நிஜத்துல நமக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னா, ஏசையா ஐந்தாம் அதிகாரம் 20-23 வசனங்கள்ல நம்ம பார்க்கலாம்.
தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ, தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ, இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும்.
அப்போ இங்க இந்த ஒரு பாயிண்ட் வந்து இப்ப நிஜத்துல பாக்கும்போது நம்ம வந்து பரிசுத்தாவி அந்த ஜீவ பலி செலுத்துறதுக்கு நம்ம சுத்திகரிக்கிறது, அந்த சத்திய மூலமாக நம்ம சுத்திகரித்தது நம்ம பலப்படுத்துது. இது வந்து ப்ராப்பரா நடக்கலனா இந்த விஷயங்கள்லாம் நமக்குள்ள வந்து அப்ப என்ன ஆயிரும், நன்மையே தீமையாக மாறிடும். அந்த சத்தியமே வந்து அது சுயசித்தம் நமக்குள்ள வெளிப்பட்டு அதாவது ஒரே பாயிண்ட் சொல்லணும்னா, அது இந்த சுத்திகரிப்பின் வேலை நமக்குள்ள கரெக்டா நடக்கலனா சுயசித்தம் நமக்குள்ள மேலோங்கிறோம், அப்ப அது என்ன ஆகும், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமா பாவித்து கசப்பை சித்திப்பும் சித்திப்பை கசப்புமாக சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அப்ப அவர்கள் தங்கள் பார்வைக்கு ஞானிகளாக இருப்பாங்க, தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களாக இருக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏன்னா அவங்களுடைய பார்வையில் அது கரெக்டா இருக்கும். ஆனா அது வந்து அந்த உண்மையான அந்த சத்தியத்தினுடைய அந்த தாற்பயம் அந்த அந்த நிஜமான சுத்திகரிப்பு உள்ளுக்குள்ள நடக்காம அது என்ன ஆயிரும், அரைகுறை சுத்திகரிப்பாச்சுன்னா சுயசித்தம் தான் மேலும். அதனால நமக்குள்ள சுயசித்தம் தேவசித்தம்ங்கிறது வந்து கலந்த கலவையா நமக்குள்ள இருந்துச்சே இருக்கு. அப்ப தேவசித்தத்துக்கு முழுமையா கீழ்படுத்த அந்த சுத்திகரிப்பின் வேலை முழுமையா நடந்தா தான் அந்த ஒரு தேவசித்தம் நமக்குள்ள மேல வாங்கிட்டே இருக்கு. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகும், இந்த சுயசித்தம் அங்க மேலோங்கிரும். அதனால என்ன ஆயிரும், சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமா இருந்து அப்படிங்கிற அங்க வார்த்தைகள் எல்லாமே அது இன்னும் சாராயத்தை குடிக்கன்னா போதை வந்துடும். அந்த எபேசியர்ல அந்த வார்த்தைகள்லாம் அங்க சொல்லுவார், எபேசியர்ல 5:17 படிச்சுட்டு 17:18
நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து சொல்லுங்கள்,
உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய சித்தம் அப்படிங்கும் போது அந்த ஜீவ பலிகள் முழுமையாக அங்க செலுத்தப்படணும். அப்ப அப்ப செலுத்தப்படலன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு துன்மார்க்கம் நமக்குள்ள அந்த மெய்மார்க்கத்துல சரியா இல்லைன்னாவே துன்மார்க்கம் மேல வாங்கிடும். அப்ப துன்மார்க்கம் அது என்னன்னா மதுபான வெறி அப்படின்னாங்க சொல்ற. அப்ப மதுபானம் போதை வந்துடும், அந்த போதை அந்த நமக்குள்ள அங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வந்து மிகுந்த ஜாக்கிரதையாக நம்முடைய அந்த ஒரு ஜீவ பலியில சத்தியம் சுத்திகரிப்பின் வேலை நமக்குள்ள அந்த ஒப்புக்கொடுத்து கத்துருக்க அந்த கீழ்படுகிற விஷயம் நமக்குள்ள நிறைவேறணும் அப்படிங்கறத அங்க அங்க பாடுறோம். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த ஏசாயா அவரு எப்படி வாசம் செய்யறாருன்னா துன்மார்க்க அந்த ஒரு அந்த அசுத்த உதடுகளோட ஜனங்களுக்குள்ள நானு வாசம் செய்யறேன் அப்படின்ட்டு அங்க என்ன இவருடைய நாவல அங்க தீபலி நடந்து கரெக்டா நடந்தது. ஆனா சுத்திலும் பாக்குறாரு அந்த அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்க பாக்குறாரு. அப்ப அதனாலதான் அங்க அந்த வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு எசைக்கியல்ல. நீ இப்ப அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னா புலம்பலும் தவிப்பும் ஐயோ என்றும் எழுதப்பட்டிருந்தது அப்படின்ட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி சுத்தியிலும் அந்த கர்த்தருடைய சித்தம் என்னது உணர்ந்துக்குங்க. அப்ப கர்த்தருடைய சித்தத்தின்படி கரெக்டா நம்ம வந்து அந்த ஜீவபலி செலுத்த விஷயங்கள்ல சுத்திகரிப்பின் வேலை பலப்படுத்துகிற வேலை தொடர்ச்சியாக நமக்குள்ள நடக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான மார்க்கத்துக்குள்ள நம்ம இருப்போம். அப்படி இல்லைங்கும்போது அந்த அந்த வார்த்தையை நமக்கு புலம்பலும் தவிக்கும் ஐயோ அப்படிங்கிற வார்த்தை அதுல வரக்கூடியதாக அது இருக்கும். அதனால சத்தியங்கள் வந்து இந்த காலத்துக்கே உரிய ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளாக தான் இந்த இசைக்கல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து அந்த ஒரு சுத்திகரிப்பின் வேலை வந்து நமக்குள்ள தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்க பார்க்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு செய்தி இசைக்கல்ல இப்போ செய்தி சீரியஸ்னஸ் புரியுது. அந்த இசைக்கல் இப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி போய் அங்க சொல்லும்போது ஜனங்கள் எப்படி இருக்கும், அங்க அந்த ஜனங்கள் வந்து அந்த முள்ளு குத்தும் நெருஞ்சி முள்ளு குத்தும் அதே மாதிரி செயல்கள் அங்கே கொட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்ப்பை அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். அதே மாதிரி தான் இப்போ இந்த காலத்தில் கடைசி காலங்களில் வாழ்கின்ற ஒவ்வொரு சபையின் ஜனங்களும் அந்த செய்தியை உண்மை செய்தியை அங்கே சொல்லும்போது இந்த கர்த்தருடைய சித்தத்தின் பற்றிய உண்மை செய்திகளை சொல்லும்போது அது என்னன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அது இருக்கும். வெளிப்படுத்தல் 1:16
ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது.
அங்கேயும் அதே மாதிரிதான் அங்க சுருள் அந்த வெளிப்படுத்தப்பட்ட சுருளை பற்றி தான் அங்கேயும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அங்க நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்ட்டு அந்த அந்த செய்தி அந்த இசைக்கியல் அங்க கொடுத்த செய்தி அது வந்து இங்க இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அங்க வெளிப்பட்ட அந்த செய்தியை இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த செய்தியை நம்ம உண்மையா அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி அங்க நடக்கும்போது அப்போ அந்த அந்த செய்தி எப்படி இருக்குமாமா அது பிரச்சனைகளும் துன்பத்தையும் கொண்டு வரும். ஆனா அதை வந்து நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது. அப்ப அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும், ஜனங்கள்டையும் சொல்லி நம்ம அவங்கள ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கே உரிய ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு அங்கே அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஜீவ பலி நம்ம செலுத்த வேண்டியங்களா இருக்கிறோம். அப்போ அந்த ஜீவ பலி எல்லாமே கர்த்தர்கிட்டிருந்து வாங்கி அவருடைய வழிநடத்தலுக்குள்ளார இருந்து செய்கிற காரியமாக நமக்கு இருக்கு. ஆக இப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தைகளை நம்ம கேட்குறோம். அப்போ இதில் வந்து கர்த்தருக்கு சித்தம் செய்கிறது வந்து ரொம்ப ஒரு குறுகலான பாதையில் ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். வந்து ரொம்ப எளிதாக நம்ம கர்த்தருடைய சித்தம் செய்யறதுங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப எளிதாக நம்ம பேசியிருந்தார். அதனால கர்த்தருடைய சித்தம்காக நம்ம காத்திருந்து அவர் சித்தத்தை தெளிவாக உணர்ந்து நம்ம அந்த வழியில் நம்ம உறுதியாக நம்ம நிற்கணும். அப்போ நம்ம எசேக்கியேல் வகுப்பாராக நம்ம நிச்சயமாக இருப்போம். தேவன் தாமே நம்மை அந்த மேலான வழியிலே தொடர்ந்து நடத்துவாராக. ஆமாம்.